والعاقبة للمتقين وأفضل الصلاة والتسليم على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ألم نجعل له عينين அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹொத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றியவர்கள் அத்தனை பேர் மீதிலும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் நமக்கு எண்ணிலடங்காத கொடைகளை பரிசுகளை தந்திருக்கிறான். நமக்கு உள்ளேயும் நமக்கு வெளியேயும் நாம் பார்க்கக்கூடிய நம்மால் பார்க்க முடியாத எத்தனையோ அன்பளிப்புகளை நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு மட்டுமல்ல, மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அன்பளிப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொத்தை கொடுக்கும் பொழுது அதை வைத்து அல்லாஹ்வை அவன் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை அவன் எதிர்பார்க்கிறான். குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய அருட்கொடைகளை அவனுடைய அன்பளிப்புகளை பெற்று அதை சரியாக பயன்படுத்திய பலருடைய சரித்திரங்களை அவர்களை புகழ்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தால் அந்த அறிவை வைத்து அவன் அல்லாஹ்வை எப்படி எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்று சிந்தித்து திட்டமிட்டு அவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதற்கு உதாரணமாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தான், அவர்கள் அல்லாஹ்வை எப்படி திட்டமிட்டு திருப்தி அளிக்க செய்தார்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு துஆக்களும் கூட குர்ஆனிலே அந்த வார்த்தைகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தால், அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த செல்வத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அதற்குரிய அழகான முன்மாதிரிகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். சையதுனா சுலைமான் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். அந்த செல்வத்திலும் அந்த அதிகாரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்தினார்கள் என்ற விவரங்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹதீஸ்கள் மிக அழகாக நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இப்படியாக சரித்திரத்திலே ஒரு இப்ராஹிம் அல்ல, எத்தனையோ இப்ராஹிம்கள் சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சுலைமான் அல்ல அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அது போன்ற அவர்கள் வழியிலே நடந்த எத்தனையோ சுலைமான்களுடைய சரித்திரத்தை உலகம் பாதுகாத்து வைத்திருக்கிறது, அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஒருவருக்கு செல்வம் கிடைக்கும் பொழுது அதை வைத்து அதை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக புகழையும் அதன் மூலமாக வசதிகளையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஒருவன் கோபப்படுத்த நினைத்தால் என்றால் அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ் விட்டு வைப்பதில்லை. செல்வத்தை கொடுக்கிறான், ஆட்சியை கொடுக்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான். இதை பயன்படுத்தியே அல்லாஹ்வை கோபப்படுத்தியவர்கள் ஒரு ஃபிரௌன் அல்ல, சரித்திரத்தில் எத்தனையோ ஃபிரௌன்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹு தஆலா வலினஜஅலகலின் நாஸ் ஆயா, மக்களுக்கு நீ ஒரு பாடமாக இருக்கட்டும் என்பதற்காக அந்த பாடத்தை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது, உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. செல்வத்தை கொடுத்தான், அந்த செல்வத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுடைய இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹுடைய வானத்துக்கு கீழால் இருந்து கொண்டு அவனுடைய சாப்பாட்டை புசித்துக் கொண்டு அவன் குடிக்கிற அவன் கொடுக்கிற நீரை குடித்துக் கொண்டு அல்லாஹுவை கோபப்படுத்த நாடியவர்கள் ஹாரூன் போன்றவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரங்களையும் நமக்கு முன்மாதிரியாக சொல்லி இருக்கிறான். அந்த சரித்திரங்களையும் உலகம் பாதுகாக்காமல் இல்லை. அந்த சரித்திரத்தை குர்ஆன் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு செல்வம், ஒரு அன்பளிப்பு, ஒரு அருள், அது எதுவாகவும் இருக்கலாம், தனக்குள்ள தனக்கு வெளியே என்று அவனுக்கு இந்த அருள்கள் அல்லாஹுடைய அன்பளிப்புகள் கிடைக்கும் பொழுது இதை கொண்டு அல்லாஹ் நாடுகிற பிரகாரம் அவன் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படியாக ஒவ்வொரு ஞாமத்தையும் அதற்குரிய உதாரணங்களையும் சரித்திரத்திலிருந்து சொல்லிக் கொண்டு போனால் தொடராக சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த வழியிலே மனிதர்களாக வந்திருக்கிற எங்களில் இங்கிருக்கிறவர்களில் சுமாராக 100க்கு 100 வீதமானவர்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிற ஒரு மிக பெருமதியான, பெருமதி சொல்ல முடியாத ஒரு நியமத்து தான் நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய பார்வை. 100க்கு 100 வீதமானவர்களும் பார்வையுள்ளவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் எல்லா சாமான்களுக்கும் பொருள்களுக்கும் விலை போடக்கூடிய நாங்கள் காணிகளை பார்த்தவுடன் தீர்மானிக்கிறோம், இந்த காணிக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இந்த காணியை இவ்வளவு கொடுத்து வாங்கலாம். கடையை பார்த்ததும் தீர்மானிக்கிறோம் கூலி எவ்வளவு கொடுக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் பார்த்ததும் விலையை நிர்ணயிக்கிறோம். நிபுணர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த கண்ணுடைய பெருமதி, நாம் பிறந்த நாளிலிருந்து இந்த கண் நம்முடைய முகத்தில் தான் இருக்கிறது. இந்த இரண்டு கண்களுடைய பெருமதியையும் நாங்கள் எழுத நினைத்தால், இதுக்கு எவ்வளவு போடலாம் என்று நாம் யோசித்தால், அதற்கு நாம் நிபுணர்கள் அல்ல. அதனுடைய விலையை கேட்பதற்கு இன்னொரு நிபுணர் இருக்கிறார், அவரிடத்திலே நாங்கள் போக வேண்டும். அதுதான் உலகத்தில் பார்வையோடு இருந்து அந்த பார்வையை இழந்தவர்கள். அவர்களுடைய கையிலே கொண்டு போய் கோடி கோடியாக பணத்தை கொடுத்து விட்டு, கேளுங்கள், உங்களுடைய பார்வையை திருப்பி தருவதற்கு இந்த பணத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு தரப்போகிறீர்கள், நீங்கள் எவ்வளவு கொடுத்தீர்களோ அத்தனையையும் திருப்பி தருவார், மேலதிகமாக கொடுத்தால் அதையும் திருப்பி தருவார், பார்வைதான் வேண்டும் என்று சொல்லுவார். உலகத்திலே பார்வை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் பார்வை இல்லாமல் போன நாளிலிருந்து கடைசி வினாடி வரைக்கும் அவர்களுடைய ஆசை ஒன்றுதான், எனக்கு கொஞ்சம் பார்வை திரும்ப கிடைக்க வேண்டும், என்னை சூழ உள்ளவர்களை நான் ஒரு தடவை பார்க்க வேண்டும். உலகத்திலே பேச முடியாதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய ஆசையும் ஒன்றுதான், அது அன்றும் இன்றும் என்றும் அவர்களுக்கு அதே ஆசைதான், கொஞ்ச நேரம் எனக்கு பேசும் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும், என்னுடைய ஆசைகளை நான் வெளியிலே சொல்ல வேண்டும். நடக்க முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அத்தனை பேர்களுடைய ஆசையும் ஒன்றுதான், எனக்கு கொஞ்சம் எழும்பி நடந்து கொள்ள வேண்டுமே. கேட்க முடியாதவர்கள் நினைக்கிறார்கள், கொஞ்ச நேரம் எனக்கு எனக்கு கேள்வி கிடைத்து விட்டால் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பமும் என்ன பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்பதை நான் கேட்கலாமே என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மனிதனே, நீ பார்க்கிறாய், நீ பேசுகிறாய், நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நீ நடந்து கொண்டிருக்கிறாய். இந்த ஞாபகத்துக்கள் எல்லாம் உள்ளவர்கள் இந்த ஞாபகத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதில்லை. கண்ணியமானவர்களே, நமக்கு அல்லாஹு தாலா கண்களின் பார்வையை தந்திருக்கிறான். பொறுமதி, இதனுடைய விலை எவ்வளவு வரும் என்று யாராவது சொல்ல நினைத்தால் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்து தான் இந்த. நாம் எப்படி பாவிக்கலாம், இதை நாம் எப்படி பாவிக்க வேண்டும், இதை சரியாக, இந்த பார்வையை சரியாக பயன்படுத்தினால் சில பொழுது சில நிமிடங்களில் அல்லது சில வினாடிகளில் கபூல் செய்யப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மையையும் அடைந்து கொள்ளலாம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு முஸ்லிம் தன்னுடைய தாய் தகப்பனை சந்தோஷத்துடன் அன்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன கூலி கிடைக்கும் தெரியுமா சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த கூலி கிடைக்கும். பார்வையை சரியாக பயன்படுத்தினால் சில வினாடிகளிலேயே அவ்வளவு பெரும் நன்மையை அடைந்து கொள்ளலாம். பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து ஹஜ் செய்ய போகிறோம், அந்த நன்மையை நமக்கு அடைந்து விடலாம். கடமை நிறைவேறுவதற்கு அங்கே போயாக வேண்டும் என்பதில் இரண்டாவது. இதை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றால், இந்த பார்வையை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றால், சில பொழுது பல வருடங்களாக நாங்கள் செய்து சேமித்த நன்மைகளையும் சில வினாடிகளில் அழித்து நாசமாக்கிவிட வேண்டிய கட்டமும் வரும். கண்ணியமானவர்களே, தீய பார்வை, கெட்ட காட்சிகளை பார்ப்பது என்ற இந்த நோய் இருக்கிறதே, இது மிக பயங்கரமான ஒரு நோயாக இருக்கிறது. ஒருவருக்கு இந்த நோய் ஒருவருடன் ஒட்டிக்கொள்ளும் என்றிருந்தால் சில வேளை அது அவருக்கு கேன்சராக மாறும். மௌத்து வரைக்கும், கபர் குழியை சந்திக்கும் வரைக்கும் அந்த பாவத்தை என்ன செய்தாலும் அவரால் கலட்டி கொள்ள முடியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நோயாக இருக்கிறது இந்த நோய். நாம் எல்லாம் வாழ்க்கையிலே சில சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பலரும் பல முயற்சிகள் செய்கிறார்கள். ஒரு சாரார் ஜிக்ருடைய வழியிலேயே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஒரு சாரார் இல்முடைய வழியிலேயே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஒரு சாரார் தாவத்துடைய வழியிலேயே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஒரு சாரார் சமூக சேவைகள் என்ற வகையிலே சீர்திருத்தங்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி எத்தனையோ வழிகள் உலகத்திலே மக்கள் அந்த வழிகளிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வழியாக இருந்தாலும் அந்த வழியிலே தன்னை சீராக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய மிக பெரும் ஒரு தடை கல்லுதான் இந்த சோதனை. என்ன வழியிலே சென்று எவ்வளவு பெரும் முயற்சிகளை செய்தாலும் இந்த பாவத்தில் ஒருவன் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு சோதிக்கப்படுவான் என்றிருந்தால் அவனுடைய வழியில் அவன் 100% வெற்றியை அடைய முடியாது. ஏனென்றால் அவனுடைய நிலை சான் ஏறி முலம் கீழே வருகின்றவனுடைய நிலையாக இருக்கும். ஒரு சான் ஏறுகிறார், பிறகு வழுக்கி ஒரு முலம் கீழே வருகிறார். இவர் எப்பொழுது ஏறி முடிக்கப் போகிறார்? அவ்வளவு பயங்கரமாக மனிதனுடைய உள்ரங்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய்தான் இந்த பார்வையை தவறாக பயன்படுத்துவது என்பது. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த நோயிலே நமக்கு முன்னால இருந்த எத்தனையோ பெரும் பெரும் சாலிஹீன்கள், உபாதுகள், இபாதத்தாளிகளாக பல பல தசாப்தங்கள் அல்லாஹ்வை நல்ல முறையிலே வணங்கி பக்குவமாக இருந்தவர்கள் இந்த வலையிலே இந்த பாவத்திலே மாட்டி சம்பாதித்த அத்தனையையும் இழந்திருக்கிறார்கள். சரித்திரத்தை படித்து பாருங்கள், சான்று பார்க்கிறது. சரித்திரத்தில் இப்படிப்பட்ட எத்தனையோ 100 பேருடைய கதைகள் உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பின்னால் வரக்கூடியவர்கள் பாடம் படிக்கட்டும் என்பதற்காக ஷிஹாபுத்தீன் அல் அப்ஷீஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அல் முஸ்தத்ரஃப் ஃபீ குல்லி ஃபன்னின் முஸ்தத்ரஃப். அந்த கிதாபிலே அவர்கள் பெரிய மனிதருடைய சம்பவத்தை, ஒரு பெரும் மனிதராக இருந்த அவருடைய சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அபு அப்துல்லா அல் அந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மனிதர் இருந்தார் இராக்கிலே. அந்த இது ஹிஜ்ரி 300களிலே நடந்த ஒரு சம்பவம். இராக்கில் அந்த காலத்தில் பெரும் பெரும் உலமாக்கள் ஷேக்மார்களாக இருந்த ஜுனைத் பக்தாதி, அல்லாமா ஷிப்லி போன்ற பெரும் பெரும் உலமாக்களுக்கு கூட அவர் ஷேகாக ஆசிரியராக இருந்தவர். எவ்வளவு பெரிய அறிவும் எழுமும் இருந்தது என்றால் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், முழு குரானையும் 10 கிராத்துகளுடைய ரிவாயத்துகளுடன் ஓதக்கூடியவராக இருந்தார். 30,000 ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களுடைய வரிசையுடன் சேர்த்து மனப்பாடமாக்கி இருந்தார். அவ்வளவு பெரும் மனிதர். அவருடைய மாணவர்களுடைய தொகை மட்டும் 12,000 பேர்களாக இருந்தது. போய்கொண்டிருக்கிறார்கள், ஒரு நாள் ஒரு பயணத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். இடையிலே தொழுகை நேரம் வந்துவிடுகிறது. தொழுவோம் என்பதற்காக வேண்டி தண்ணீர் தேடுகிறார்கள். தண்ணீர் தேடி தேடி தண்ணீர் கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு கிராமத்தை போய் அடைந்து விடுகிறார்கள். அந்த கிராமத்தில் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா என்று சுற்றி சுற்றி தேடுகிறார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை. மக்களிடத்திலே விசாரித்த பொழுது சிலர் சொன்னார்கள், இந்த வழியிலே செல்லுங்கள், அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உலமாக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அங்கே செல்கிறார்கள். சென்றால் அந்த கிணற்றுக்கு அந்த ஊருடைய வாலிப பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் அங்கே போய் சேர்ந்து விடுகிறார்கள். இந்த ஷேக் அபு அப்துல்லா அவர்களுடைய பார்வையில் அங்கிருந்த அழகான ஒருத்தியுடைய ஒரு வாலிப பெண்ணுடைய முகத்தில் பார்வை பட்டுவிட்டது. அல்லாஹுடைய சோதனை ஆரம்பமாகிவிட்டது. அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டார்கள். வந்தவர்கள் திகைத்து போனார்கள். ஏன் இவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள்? என்ன நடந்து விட்டது? எழுப்பினார்கள். சிலை போன்று அமர்ந்திருந்தார், அசைய மாட்டார். நான் இங்கிருந்து வரமாட்டேன், நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹுடைய சோதனை ஒருவருக்கு வந்துவிட்டால் புத்தி பறந்து விடும். அல்லாஹ் ஒருவனை சோதிக்க நாடிவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அறிவெல்லாம் காற்றில் பறந்துவிடும். அவனுடைய சோதனை உந்திவிடும். சொல்லிவிட்டார், நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், நான் இங்கிருந்து அசைய மாட்டேன், நான் வரப்போவதில்லை. இவர்கள் கவலைப்பட்டார்கள். சொன்னார்கள், இவ்வளவு பெரும் ஹதீஸ்களை சுமந்த நீங்கள், இவ்வளவு பெரும் ஆலிமாக இத்தனை மாணவர்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இப்படியான நிலை வந்துவிட்டால் இது எங்களுக்கு கேவலமாகிவிடுமே என்றார்கள். அது ஒன்றும் அவருக்கு புரிய இல்லை. நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். கவலையுடன் இவர்கள் செய்ய வழி இல்லாமல் திரும்பி வருகிறார்கள் ஊருக்கு. திரும்பி வந்ததற்கு பின்னால் ஒரு வருஷ காலமாக அவர்கள் இதை பற்றி கவலைப்பட்டு பட்டு அதற்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வருஷம் முடிந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, போய் பார்த்து வந்து விடுவோம், அவர்களுடைய நிலை என்ன, எங்கே இருக்கிறாங்க என்று போய் பார்த்து வந்து விடுவோம். ஒரு கூட்டம் புறப்படுகிறார்கள், அந்த ஊருக்கு சென்று ஊர்களை போய் விசாரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்தார். அவர் எங்கே இருக்கிறார், என்ன நிலையில் இருக்கிறார்? ஊர் மக்கள் சொன்னார்கள், நேராக போங்க, ஒரு காடு இருக்கிறது, அந்த காட்டில் போய் பாருங்கள், அவர் அங்கே இருக்கிறார். போனார்கள், அந்த காட்டை போய் அடைகிறார்கள். பார்த்தால் அவ்வளவு காலமாக எந்த அசாவை வைத்து அவர்கள் மக்களுக்கு ஹுத்பா செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அசாவினால் பன்றி இவர்களுக்கு ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. ஊர் மக்களிடத்திலே கேட்டார்கள், என்ன நடந்தது? சொன்னார், இந்த ஊருடைய தலைவர்களில் ஒருவருடைய மகளை இவர் காதலித்து விட்டார். அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக அங்கே போய் அவர்களிடத்திலே அந்த பெண்ணை கேட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பெண்ணை உங்களுக்கு தர வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்துக்கு வர வேண்டும், நீங்கள் நஸ்ரானியாக மாற வேண்டும், நாங்கள் தருகிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றார்கள். நிர்பந்தமாக இந்த வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார். ஜுப்பா போட்டிருக்கிறார், நடுவுல கிறிஸ்தவர்கள் கட்டக்கூடிய பட்டியை கட்டியிருக்கிறார். கவலை தாங்க முடியல, ஏதாவது பேசி பார்ப்போம் என்பதற்காக வேண்டி அங்கே சென்று அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஷேக் அவர்களே, எந்த அந்தஸ்திலே நீங்கள் இருந்தீர்கள்? இத்தனை ஆயிரக்கணக்கான ஹதீசலை நீங்கள் பாடமாக்கி இருந்தீர்கள், அந்த ஹதீசல் உங்களுக்கு இப்பொழுது பாடம் இருக்கிறதா அது தெரியுமா என்று கேட்கிறார்கள். அவர்கள் பதில் சொன்னார்கள், நண்பர்களே, ரெண்டே ரெண்டு ஹதீஸ் மட்டும் ஞாபகம் இருக்கிறது, மற்ற அத்தனை ஹதீஸ்களையும் நான் மறந்துவிட்டேன். கேட்டார்கள், அந்த இரண்டு ஹதீஸ்கள் என்ன? சொன்னார், ரெண்டே ரெண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ரெண்டே ரெண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மட்டும் ஞாபகம் இருக்கிறது, மற்ற முழு குர்ஆனையும் நான் மறந்துவிட்டேன். அந்த இரண்டு ஆயத்துக்கள் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது முதலாவது ஆயத்து சொன்னார், வமை யுஹினில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம், யாரை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டானோ அவர்களை யாராலும் கண்ணியப்படுத்த முடியாது. இந்த ஆயத்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்றார். இரண்டாவது ஆயத், ஒமை தபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபகத் தல்ல ஸவா அஸ்ஸபீல், யார் ஈமானை கொடுத்து குஃப்ரை வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் நேரான வழியை தவறி வழிகேட்டிலே போய்விட்டார்கள். இந்த ஆயத்தும் எனக்கு நினைவிருக்கிறது. ஹதீஸ்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களிலே உங்களுக்கு எத்தனை ஹதீஸ்கள் ஞாபகம் இருக்கிறது என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் ஞாபகம் இருக்கிறது, மற்ற அத்தனையையும் மறந்துவிட்டேன். என்ன ஹதீஸ் என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், மம் பத்தல தீனஹு ஃபக்துலூ, யார் தன்னுடைய தீனை மாற்றி முர்த்தத்தாகி விடுகிறாரோ அவரை கொலை செய்து விடுங்கள். இந்த ஹதீஸ் மட்டும் ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, பெரும் பெரும் மனிதர்கள் இந்த பாவத்திலே சோதிக்கப்பட்டு வாழ்க்கை பூராவும் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் இழந்திருக்கிறார். குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய ஒரு கிதாபில் ஒரு பெரும் மா மனிதர் ஆபிதாக இருந்த ஒருவருடைய சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். மிஸ்ரில் ஒரு மனிதர் இருந்தார், எப்பொழுதும் பள்ளிவாசல், எப்பொழுதும் இபாதத், பள்ளிவாசல் அதான் சொல்றதும் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு பக்குவமாக இருந்த ஒரு மனிதராக இருந்தார். ஒரு நாள் தினம் அசானுடைய நேரம் வருகிறது, வாங்க சொல்றதற்காக வேண்டி மினாராவிலே ஏறுகிறார். அந்த காலத்திலே மினாராவிலே ஏறி உயரத்திலிருந்து பாங்கு சொல்லும் வழக்கம் இருந்தது. அதுதான் உயரத்திலிருந்து பாங்கு சொல்வது சுன்னத்தாகவும் இருக்கிறது. அவர்கள் ஏறுகிறார், பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். சோதனைக்குரிய நேரம் வந்துவிட்டது. பாங்கு சொல்லும் பொழுது ஒரு திரும்பி திரும்பினார். பக்கத்து பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வீடு ஒரு கிறிஸ்தவனுடைய வீடாக இருந்தது. அந்த கிறிஸ்தவனுடைய மகள் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டுவிட்டார். பார்வை பட்டு விடுகிறது, சோதனை வந்துவிட்டது. அந்த பெண்ணுக்காக அவளுடைய அழகை கண்டதும் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார். எழுதியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிட்டால் பக்குவம் பறந்துவிடும், அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிட்டால் அறிவு பறந்துவிடும். அசானை இடையிலே நிறுத்திவிட்டார். கீழே இறங்கினார், நேராக அந்த வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை சந்திக்கிறார். தன்னுடைய ஆசையையும் தன்னுடைய அன்பையும் அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறார். அந்த பெண் சொன்னால், உங்களுக்காக நான் சந்தேகமான எந்த காரியத்திலும் ஈடுபட தயாரில்லை, நான் சந்தேகத்துக்குரிய எந்த வேலையையும் நான் செய்ய மாட்டேன். அவர்கள் சொன்னார், அந்த மனிதர் சொன்னார், அப்படியாக இருந்தால் திருமணத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன், திருமணம் செய்து கொள்வோம். அந்த பெண் சொன்னால், நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறீர்கள், நானும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்க மாட்டார்கள். இவர் சொன்னார், இதன் அப்படியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டார். தாப்பனாரிடத்திலே போய் பெண் கேட்டார், அவர் சம்மதித்து விடுகிறார். திருமணம் நடந்தேறுகிறது கிறிஸ்தவ முறைப்படி. முதலாவது நாள் இன்னும் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் இல்லை. வீட்டுக்குள்ளே போனவர் ஏதோ ஒரு தேவைக்காக வீட்டுடைய மேல் மாறிக்கு ஏறினார். இடையிலே கால் தடுக்கி விழுந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வந்து விட்டது, மரணம் அடைந்து விடுகிறார். இனியமானவர்களே, துனியாவும் இல்லை ஆகரத்தும் இல்லை, பெண்ணை அடையவும் இல்லை சொர்க்கத்தையும் அடையவும் இல்லை, முர்த்தத்தாக மரணிக்கிறார். ஒரு பெண்ணுக்காக ஒரு பார்வையிலே அல்லாஹு தாலா சோதிக்கிறான். அந்த சோதனையிலே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பெரும் பெரும் மனிதர்கள் கூட சோதனையிலே விழுந்து அனைத்தையும் இழந்திருக்கிறார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சூரா யூசுப் என்ற ஒரு சூராவை வைத்திருக்க, அந்த சூராவை அவர்களுடைய கதையை அவ்வளவு விவரமாக நமக்கு சொல்லி இருக்கிறதற்கு காரணம், லகத் கானா ஃபி யூசுப் வ இஹ்வதி ஆயாதுல் லிஸ்ஸாயிலீன். அந்த சம்பவத்தை படித்து பாருங்கள், இதிலே பாடம் இருக்கிறது, பாடங்கள் இருக்கின்றன, இதிலே படிப்பினைகள் இருக்கின்றன என்று சூராவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதற்குள்ளே அந்த ஒரு கதைக்குள்ளே எத்தனையோ கதைகள், அதிலே ஒன்று அவர்கள் சிறு வயதிலே விற்பனை செய்யப்பட்டு கடைசியாக மிஸ்ரிலே இருந்த கவர்னருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்து அங்கே வளர ஆரம்பிக்கிறார்கள். ஓ அத்திய சத்ரல் ஹுசன், அவர்களுக்கு அழகுடைய அரைவாசி கொடுக்கப்பட்டிருந்த அளவுக்கு ஒரு அழகுக்கு அல்லாஹு தஆலா ஒரு எல்லையை வைத்திருக்கிறான். அந்த எல்லையில் அரைவாசி வரைக்கும் அளவை அல்லாஹு தாலா அந்த ஒரு மனிதருக்கு கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அழகானவர் அந்த வீட்டுக்குள்ளே வளர்ந்து வருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து எஜமாட்டிக்கு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கின்றன. நீண்ட காலமாக திட்டமிட்டு பார்த்து 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 இருந்து கடைசியாக அவர்கள் வாட்டசாட்டமான வாலிபராக வந்து, திடகாத்திரமான ஒரு வாலிபராக இருக்கும் பொழுது தனியாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அவள் அடைந்து கொண்டதும் அவளுடைய எல்லை அவளை மீறிவிடுகிறாள். கதவுகளை எல்லாம் அடைத்துவிட்டு அதை மூடிவிட்டு அவர்களை ஹைதலக் மிருதுவாக சொன்னாள். மிருதுவாக, என்னுடைய தேவையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பாவத்துக்கு அழைக்கிறாள். ஆண் கெட்டால் வரக்கூடிய கேடு அது நூறாக இருந்தால், ஒரு பெண் கெட்டுவிட்டால் அங்கே நடக்கக்கூடிய கேடு வெக்கமின்மை அது இரண்டு மடங்காக, அதனுடைய இரண்டு மடங்காக இருக்கும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். பெண்களை கெட்டவர்களாக ஆக்கிவிடக்கூடாது. சில உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த எஜமாட்டி இந்த பாவத்திலே விழுந்து தன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கி நாசமாக்கி கேவலப்படுவதற்குரிய ஒரே காரணம், அந்த கவர்னர் இவளுக்கு வேலை இல்லாமல் வைத்திருந்தால், வீட்டில் எந்த வேலையுமே இல்லை. சொல்கிறார், ஒரு ஹிக்மத்தை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அல் ஃபராகு லிர்ரிஜாலி கஃப்லதுன் வலின்நிஸாஇ உல்மதுன். ஓய்வு என்பது ஆண்களுக்கு கிடைத்தால் எப்பயும் ஓய்வு அவர்கள் மறதியில கழிப்பார்கள். எந்த வேலையும் இல்லை, சும்மா சாஞ்சிட்டு இருக்கிறது, எதையாவது வாசிச்சுட்டு இருக்கிறது, எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறது, இப்படி ஓய்வில் அவர்கள் கழிப்பார்கள், அவர்கள் மறதியில் கழிப்பார்கள். ஆனால் பெண்களுக்கு ஓய்வு நேரம், வேலை இல்லாத நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்களுடைய சிந்தனை எங்க போகும் என்றால், உல்மதுன் ஆபாசமான இச்சையை தூண்டக்கூடிய சிந்தனைகள் தான் வரும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். நமக்கு உலகம் படித்த பாடங்களை ரெண்டு வார்த்தையிலேயே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பெண் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்து அவர்களை பாவத்துக்கு அழைக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்து விடுகிறது. மனிதன் தான், மனிதனுக்கு நோன்பு பிடித்திருக்கும் பொழுது தண்ணீரை கண்டால் குடிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். وَلَقَدْ هَمَّتْ بِهِ وَهَمَّ بِهَا لَوْلَا رَأَى بُرْهَانَ رَبِّهِ. அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்க நாடிவிட்டான். அவர்கள் மஆதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய எஜமானர் எனக்கு உபகாரம் செய்து கண்ணியமான இடத்திலே என்னை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் மோசடி செய்ய மாட்டேன். ஓட ஆரம்பிக்கிறார்கள், ஓடுகிறார்கள், கதவெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்றாலும் ஓடுகிறார்கள், கதவு வரைக்கும் போய் சேர்ந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, கதவு திறப்படுகிறது, தாண்டி செல்கிறார்கள், அடுத்த கதவும் திறவுபடுகிறது, திறக்கப்பட்டு திறக்கப்பட்டு கடைசியிலே வெளியே வருகிறார்கள். அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட அந்த கேவலத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் கடைசியாக இந்த யூசுஃபை கொண்டு போய் சிறையிலே அடைத்து விட்டால்தான் இந்த சம்பவத்துக்கு முடிவு வரும் என்பதற்காக வேண்டி சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய சொல்கிறார்கள், நீங்க அழைக்கிற இந்த பாவத்தில் ஈடுபடுறதை விடவும் நான் எத்தனை வருஷமாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறையில் இருக்கிறேன், அது எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பிறகு அந்த சிறை அவர்களை சிம்மாசனம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அந்த சம்பவம் மிக நீண்டதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை குர்ஆனிலே அல்லாஹ் ஏன் சொல்லி இருக்கிறான் என்றால், இந்த உம்மத்தில் வரக்கூடிய முஸ்லிம்களில் எத்தனையோ யூசுப்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் அந்த பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆசை இருக்கிறது முன்னேற வேண்டும். கௌரவம் யூசுப்புக்கு கிடைத்த அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த கௌரவத்தை போன்று நமக்கும் கௌரவம் கிடைக்க வேண்டும், நம்முடைய முடிவும் உயர்ந்ததாக மாற வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை செய்தால் அந்த இடத்தை நாமும் அடையலாம். நாம் எல்லாம் அவர்களை போன்று ஒரு சீமாட்டி வீட்டுக்குள்ளே அடைத்து விட்டு எங்களை பாவத்துக்கு அழைத்தால் நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் என்று அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் சில வேளை வாழ்க்கை பூராவும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு வராமல் போகலாம். அப்படியான சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. நாங்கள் தெருக்களிலே போய்கொண்டிருக்கிறோம், நம்முடைய வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நாங்கள் இருக்கும் பொழுது எத்தனையோ சுலைஹாக்கள் நமக்கு முன்னால் வருகிறார்கள், சிங்காரித்தவர்களாக. அவர்களுடைய அழகை வெளிக்காட்டிக் கொண்டு முகத்தை மட்டுமல்ல எல்லா உறுப்புகளையும் வெளியே காட்டக்கூடிய கட்டம் காலம் வந்துவிட்டது. வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கடந்து செல்லக்கூடிய சுலைஹாக்கள் தான் வந்திருக்கிறார்கள். பார்ப்போம் என்பதற்காக பார்த்து விட்டால் வாழ்க்கையில எத்தனையோ கிடைக்க இருக்கிற உயர்ந்த அந்தஸ்துக்களை நாங்கள் தவற விட்டு விடுவோம். அந்த நேரத்திலே பார்வையே தாழ்த்தினால் எந்த அளவு தூரம் அது நம்மை உயரத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிந்தவனாக இருக்கிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, அந்த பாதையிலே நாங்களும் செல்வோம். ஒரு மனிதனுக்கு வேண்டியது ஹிம்மத்து தான், உறுதி எடுக்க வேண்டும். ஒரு பாவத்தை தவிர்த்து கொண்டால் அந்த நேரத்தில் நாம் என்ன துவா கேட்டாலும் அது கபூலாகும். இது ஹதீஸ்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பாவத்தை விடுங்க, கஷ்டப்பட்டு விடுங்க, அதுக்கு பின்னால அந்த நன்மையை வைத்து அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்கள், உங்களுடைய துவா கபூலாகும். பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு அழகான பெண் வருகிறாள். பெண்கள் மட்டுமல்ல, கட்டிலமை பருவத்திலே இருக்கக்கூடிய தாடி வராத அழகிய வாலிபர்களையும் பார்ப்பது ஹராம். பயங்கரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. அந்த சோதனையிலே மாட்டியவர்கள் எத்தனையோ பேர்கள் பயங்கரமான முடிவை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாமா குர்துவி ரஹிமஹுல்லா அவர்களும் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களும் ஒரு வாலிபருடைய சம்பவத்தை எழுதியிருக்கிறார். இன்னொரு வாலிபர் மீது பைத்தியமாகி கடைசியாக அஸ்லம் 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 என்று அந்த அந்த மனிதருடைய அந்த வாலிபனுடைய பெயரை சொல்லி சொல்லியே அவருடைய உயிர் போனது. அல்லாஹு தாலா யாரையும் சோதிக்கலாம், நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, தெருக்களிலே போய்கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட காட்சி ஒன்று நமக்கு முன்னால் வருகிறது, அல்லது வீடியோவுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறோம், டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறோம், பேப்பர் முன்னால இருக்கிறது, காட்சி வருகிறது, மனசு சொல்லுகிறது பார்ப்போம், கொஞ்சம் ருசியாக இருக்கும், இன்பமாக இருக்கும், பார்ப்போமே என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சொல்ல வேணும், இல்லை நான் பார்க்க மாட்டேன், இது எனக்கு சோதனைக்குரிய நொடி பொழுது வந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில சில லம்ஹாத்துகள், சில நொடிப்பொழுதுகள் வரும். அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நொடிப்பொழுது என்னை சோதிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு ரெண்டு முடிவு எடுக்கலாம், ஒரு முடிவு கெட்ட முடிவு, ஒரு முடிவு நல்ல முடிவு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்து திடகாத்திரமாக செயல்பட்டால் அது அவரை வானம் வரைக்கும் உயர்த்திவிடும். அதே நேரத்திலே அந்த முடிவை எடுக்க அவர் தவறிவிட்டால் அது அவரை பாதாளத்திலே கொண்டு போய் சேர்க்கும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நொடி பொழுதுலதான் சோதிக்கப்பட்டார்கள். அந்த இடத்திலே அவர் அல்லாத வேறொருவர் இருந்து இந்த பாவத்தை செய்வோம் என்ற முடிவுக்கு ஓடாமல் இந்த பாவத்திலே ஈடுபட்டு விடுவோம் என்று அவர் முடிவெடுத்திருந்தால் அவருடைய சரித்திரம் உலகத்தில் அன்றோடு முடிந்திருக்கும் மர்மையில்லாதக்குரிய தண்டனையை அவர் அனுபவித்திருப்பார். ஆனால் அந்த ஒரு வினாடியில் அவர் எடுத்த முடிவுதான் சிம்மாசனம் வரைக்கும் அவர்களை கொண்டு சேர்த்தது மட்டுமல்ல, அந்த சூறாவையும் அந்த கதையையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியவும் ஓத வைத்திருக்கிறான், படிக்க வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட லஹாத்துகள், லம்ஹாத்துகள், இப்படிப்பட்ட நொடிப்பொழுவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றன. எந்த முடிவை நாங்கள் எடுக்கப் போகிறோம்? பார்வையை தாழ்த்துவோம் என்று முடிவெடுப்போம். பார்வையை தாழ்த்துங்கள், இப்பொழுது துஆ கேளுங்கள். என்ன தேவை இருக்கிறது? யா அல்லாஹ், நான் பார்வையை தாழ்த்துறேன் உனக்காக, எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இதை தந்தருவாயாக. யா அல்லாஹ், நான் பார்வையை தாழ்த்துகிறேன், என்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களையும் கெட்ட பார்வையிலிருந்து நீ பாதுகாப்பாயாக, கெட்டவர்களுடைய பார்வையிலிருந்து நீ அவர்களை பாதுகாப்பாயாக. கேளுங்கள், துவா மறுக்கப்பட மாட்டாது, நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் நீங்கள் ஒரு பாவத்தை, ஒரு பெரும் பாவத்தை நீங்கள் விட்டு அதை முன்னால் வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்கள். அதை நாங்கள் செய்ய தயாரில்லை, தொடர்ந்தும் பார்த்து கொண்டுதான் நீக்கணும். நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறோம், நாங்கள் பார்த்து கொண்டுதான் நீக்கணும். பார்க்காம எங்களுக்கு இருக்க இயலாது. உலகத்தில் நிறைய ஃபித்னாக்கள் வந்துருச்சு, எத்தனையோ விதமான விஷயங்கள் எல்லாம் வந்திருக்குது. நாங்கள் பார்க்கணும் என்று ஒருவர் முயற்சி செய்கிறார் அல்லது தவிர்ந்து கொள்ள தயார் இல்லை என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேணும். இந்த ஃபித்னாவில் யாராவது சிக்கிக் கொண்டால், சில வேளை 80 வயசாகி இருப்பார், 90 வயசாகி இருப்பார், விட்டுக்கொள்ள முடியல, இன்னும் கெட்ட பார்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார். படுக்கையில் இருப்பார், தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போவார்கள். அங்கு போனவர் திரும்பி திரும்பி அங்கு இருக்கக்கூடிய பெண்களை பார்த்துக் கொண்டிருப்பார், பார்த்திருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் இதை கலட்டிக் கொள்ள முடியாமல் போகக்கூடிய ஒரு கேன்சர் தான் இந்த கெட்ட பார்வை என்று சொல்ற. عفوا طائف نساؤكم في المحرم وتجنبوا ما لا يليق بمسلمي. புத்திமதி சொல்கிறார்கள் நமக்கு, ஆண்களே, வாழ்க்கையில இந்த கெட்ட பாவங்கள் இருந்து ரொம்ப தூரமாகி பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க அப்படி நடந்து கொண்டால்தான் தாய்ஃப நிசாவுக்கும் உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள் பக்குவமாக இருப்பார்கள். ஒரு முஸ்லிமுக்கு தகுதி இல்லாத எத்தனையோ வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், செய்யாதீர்கள். நம்ம யோசிக்கணும், நான் இன்று ஒரு பெண்ணை என்ற ரெண்டு கண்களாலையும் கூர்ந்து பார்க்கிறேன், அவளுடைய அந்த அழகை நான் ரசிக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அந்த நேரத்தில் சிந்தனை வர வேண்டும். நான் புத்தி உள்ளவனாக இருந்தால் நான் இன்றைக்கு என்னுடைய ரெண்டு கண்களாலையும் இந்த பெண்ணை பார்த்து ரசிக்கிறேன், இந்த வீடியோவை பார்த்து ரசிக்கிறேன், இந்த போட்டோவிலே இருக்கக்கூடிய பெண்ணை நான் பார்த்து ரசிக்கிறேன், என்னுடைய வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறார்கள், என் மனைவி இருக்கிறாங்க, என்னுடைய பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள், இவர்களையும் பார்ப்பதற்கு ரெண்டு கண்கள் அல்ல, 2000 கண்கள் அல்ல, உலகத்தில் 2 கோடி அல்ல, 200 கோடி அல்ல, எத்தனையோ 100 கணக்கான கோடிகள் இருக்கிறார்கள் எங்களை பார்க்கிறதற்கு. இன்னஸ்னா தைலும் இதா கரந்தஹு கானல் வஃராமின் அஹ்லி பைதிக ஃபாலமி. மனிதனே, தெரிந்து கொள்வாயாக, விபச்சாரம் என்பது நீ எங்கேயாவது போய் ஒரு பெண்ணுடன் தவறாக நடந்து விட்டாய் என்றால் நீ ஞாபகம் வைத்துக்கொள், நீ ஒரு கடன் வாங்கி இருக்கிறாய். கடன் வாங்கினா திருப்பி கொடுத்தாகணும், மௌத்தானாலும் கடன் விழாது, கொடுத்தாகணும். நீ கடன் வாங்கி இருக்கிறாய் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள், அந்த கடனை ஒரு நாள் நீ கொடுத்தேயாக வேண்டும். அந்த கடனை எடுப்பதற்காக வேண்டி உன்னுடைய வீட்டுக்கு வருவார்கள், நீ இருக்க மாட்டாய். கானல் வஃபா மின் அஹ்லி பைதிக ஃபாலமி. அந்த கடனை எங்கிருந்து எடுக்கப்படும் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடமிருந்து எடுக்கப்படும். நீங்க போய் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, கடனை எடுத்துட்டு வந்திருப்பீங்க ஒரு நாட்டில அல்லது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல, யாருக்கும் தெரியாத ஒரு ஊரில் இருந்து நீங்கள் கடனை எடுத்திருப்பீர்கள். நாங்க நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா இன்னஹு அலீமும் பிதாதி சுதூர். உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன், அவனுக்கு ரகசியம் எல்லாம் பரகசியம், அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். சொல்கிறார்கள், நீங்க போய் கடனை எடுத்தீங்க ஒரு நாட்டில அல்லது ஒரு மூலையில ஒரு ஊரில், அந்த கடனை எடுக்கிறதுக்காக வரக்கூடியவர் அந்த ஊரிலிருந்து தான் வரணும் என்றது இல்லை, அங்கிருந்தும் வரலாம். அல்லது சில வேளை அவர்கள் வேறவர்களிலிருந்தும் வரலாம். அவர்கள் பல தோற்றங்களில் பக்கத்து வீட்டுக்காரனாக, வியாபாரியாக, கூட்டாளியாக, மீன்காரனாக, பால்காரனாக எப்படியும் வரலாம். வருவாங்க, நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க, கடனை நீங்கள் எடுத்த கடனை வாங்கிட்டு போயிடுவாங்க. கண்மணியே என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் மாலையில் வருவீங்க வீட்டுக்கு, ஆனால் உங்களோட கடன் போயிருக்கும். யாருக்கு தெரியும் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றது. நீங்கள் பக்குவமாக இருங்கள். நீங்கள் பக்குவமாக இருந்தால் உங்களுடைய பெண்கள் பக்குவமாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, முடிவுக்கு வருவோம். நாம இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், என்ன முடிவுக்கு வரப்போகிறோம்? இவ்வளவு காலமும் பார்த்தோம், போதும், அனுபவித்து விட்டோம், போதும். பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடாத எல்லா காட்சிகளையும் பார்த்து விட்டோம். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையினர்கள் வாழ்க்கையிலே ஒரு தடவை கூட கண்டு கற்பனை செய்திருக்காத எத்தனையோ காட்சிகளை நாங்கள் சின்ன வயசுலேயே கண்டிருப்போம். முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். இந்த தினம் நாம் தௌபா செய்யக்கூடிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தினமாக இருக்கட்டும். இந்த இடத்திலிருந்தே ஆரம்பிப்போம். ஹிம்மத் எடுத்தால், உறுதி எடுத்தால் பார்வையே தாழ்த்தலாம். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒருவர் போய்கொண்டிருக்கிறார் அல்லது ஒருவர் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் ஒரு கெட்ட காட்சி வருகிறது, கூடாத ஒரு ஹராமான பார்வை வருகிறது. அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அல்லது போட்டோவாக இருக்கலாம், அல்லது வீடியோ கிளிப்புகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், முன்னால் வருகிறது. இப்பொழுது நினைக்கிறார், இந்த பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறேன் என்று பார்வையை தாழ்த்தினால் அல்லாஹ் அவருக்கு மறுமையில நன்மை வேற. உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறான், ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறான். அது என்ன தெரியுமா சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அந்த இபாதத்தில் என்ன சுவை டேஸ்ட் இருக்கிறது என்பதை அவர் உள்ளத்திலே காண்பார். இபாதத்துக்கு ருசி இருக்கிறது, நம்முடைய கெட்ட பார்வைகளினால் அந்த ருசி நமக்கு தெரிவதில்லை. எல்லாரும் சொல்றாங்க, ஓதணும் என்று ஆசைதான், ஓதிக்கொள்ள முடியல. ஜிக்ரு செய்யணும் என்று பெரிய நியத்தெல்லாம் வைக்கிறோம், தான் ஜிக்ரு செய்து கொள்ள முடியல, உட்கார முடியல. சஹஜ்ஜு தொழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, எழும்பிக் கொள்ள முடியவில்லை. ஏன் எழும்பிக் கொள்ள முடியல என்றால், நம்முடைய பார்வைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இதை தாழ்த்தி இருந்தால் அந்த இன்பத்தை நாம் அடைந்திருப்போம். கண்ணியமானவர்களே, பார்க்கிறவ காட்சிகளில் இருக்கக்கூடிய நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை விடவும், அந்த காட்சிகளை பார்க்காம பார்வையை தாழ்த்தினா கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே, இது பல்லாயிரம் மடங்கு கூடியதாக இருக்கிறது. பயிற்சி செய்வோம், உறுதியெடுப்போம். இதுக்கு இன்றைக்கு பலரும் சொல்கிறார்கள், உலகத்தில் கெட்ட காட்சிகள் அதிகமாகிருச்சு, பெண்கள் முந்தி மாதிரி இல்லை, ரோட்டில் எல்லாம் வராங்க, எங்கே போனாலும் ஃபித்னா தான். ஃபித்னா வந்து விட்டது, நாம் அதை விரும்பவில்லை, நிர்பந்தமாக இந்த உலகம் அப்படி ஆகிவிட்டது. ஆனாலும் நாம் ஈமான் உள்ளவர்கள், நாம் யோசிப்போம், நமக்கு இது முன்னேறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஒரு காலத்தில் நாம் ஊர்களில் இருக்கும் பொழுது, நம்முடைய நாட்டுப்புறங்களில் எல்லாம் இருக்கும் பொழுது, பெண்களை, அழகான பெண்களை காணக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் பெரிசாக இருக்க இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்திருக்கிறோம், எல்லாம் நமக்கு முன்னால் வந்திருக்கிறது. இப்போ நான் யோசிப்போம், இது ஃபித்னா மற்றவர்களுக்கு, எனக்கு நான் முன்னேறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்கெங்கு காணுகிறோமோ, எங்கெங்கெல்லாம் எனக்கு முன்னால் கெட்ட காட்சி வருகிறதோ, அந்த இடங்கள்லாம் நம் பார்வையை தாழ்த்தப் போகிறேன். கண்ணியமானவர்களே, இறுதி முடிவுக்கும் உலமாக்கள் சொல்கிறார்கள், மனிதனுடைய பார்வைக்கும் இறுதி முடிவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பார்வையை தாழ்த்தாத எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையின் பல கட்டங்களில் தப்பி தப்பி கடைசியாக முடிவு நேரத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். கண்ணியமானவர்களே, நம்முடைய நாம் எங்கு ஓடினாலும் ஆடினாலும் நமக்கு ஒரு இறுதி முடிவு இருக்கிறது. அந்த இறுதி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு சிரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போவோம் என்றிருந்தால், அதுபோல நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே வைத்து நாம் பழையவைகளுக்கு தௌபா செய்து ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவித்து பார்ப்போம். அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கிறது என்பதை நாமே பார்க்கலாம். மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், வீட்டுக்காரர்களுக்கும் இதை சொல்லுங்கள். எங்களோட வீட்டுக்காரர்களை பாதுகாக்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆண்கள் கெட்டால் வரக்கூடிய அந்த மோசம், அந்த நாசத்தை விட பெண்கள் கெட்டால் வரக்கூடிய நாசம் 2 மடங்காக இருக்கிறது. சில வேளை நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்முடைய பெண் குழந்தைகள், நம்முடைய பெண்கள் இதை கொண்டு சோதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சிந்திப்போம், திட்டமிடுவோம், வாழ்க்கையில் ஒரு புதிய மலர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்து நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாழ்நாள் பூரா உனக்கு எத்தனையோ கட்டங்களில் மாறு செய்து விட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ஞாபகத்துக்களை பயன்படுத்தி எல்லா கட்டங்களிலும் இரவு பகலாக நாங்கள் உனக்கு மாறு செய்து விட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய கண்களை சரியாக பயன்படுத்தவில்லை. யா அல்லாஹ், பார்க்க கூடாத எத்தனையோ பார்வைகளை நாங்கள் பார்த்து விட்டோம். யா அல்லாஹ், அந்தந்த நேரங்களில் நீ எனக்கு தன்மை தந்திருந்தால் நாம் அன்றே நாசமாக இருப்போம். யா அல்லாஹ், ரஹ்மத்தின் காரணத்தினால் எங்களுடைய பார்வையை நீ வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், இந்த இடத்திலே நாங்கள் தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், இதற்கு பின்னால் ஒரு புது வாழ்க்கை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. நம்முடைய பெற்றோர்களையும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களையும் உனக்கு விருப்பமில்லாத காரியங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. عباد الله، عليكم بغض الأبصار فإن فيه سعادة الدنيا والآخرة. فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين، فاستغفروه إنه هو الغفور الرحيم.